அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு சொட்டு நீர் பாசனத்தில் சொட்டிகளின் அடைப்புக்கான மேலாண்மை. செல்லமுத்து உதவி பேராசிரியர், வேளாண் ஆராய்ச்சி நிலையம் பவானி சார். இன்று சொட்டு நீர் பாசனம் அல்லது நுண்ணுயிர் பாசனம் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்திய அளவில் உலக அளவில் ஒரு சிறந்த நீர் மேலாண்மை முறையாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் நம்ம தமிழகத்தில் ஒரு பகுதிக்கு பகுதி நீரினுடைய தன்மை மாறிக்கிட்டே இருக்குது. உழவர்கள் நீரை ஆய்வு செஞ்சு நம்ம சொட்டு நீர் பாசனத்துக்கு பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையிலும் சில இடங்களில் நம்ம இன்றைக்கி எல்லாருமே உழவர்கள் வந்து அதிக ஆழமுள்ள போர் தண்ணி தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சூழல்களையும் சில ஏரியாவில் வந்து நம்ம வாய்க்கால் பாசனம் அல்லது குளத்திலேருந்து வரக்கூடிய தண்ணிகள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இதுலேருந்து வரக்கூடிய சரியாக வந்து வடிகட்டி நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு சொட்டு நீர் பாசன அமைப்புலையும் வடிகட்டி கண்டிப்பாக இருக்கணும். வடிகட்டியில் பல வகைகள் இருக்குது. வடிகட்டியில் இருந்தாலும் சில நீரினுடைய அயனிகள் வந்து சொட்டிகளில் அடைப்பு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இதையெல்லாம் எப்படி தடுக்கிறது, எந்த மாதிரியான நம்ம கெமிக்கல் காம்பவுண்ட்ஸில் அதாவது வந்து அயனிகளாக இருக்குது, அந்த அயனிகளை வந்து எந்த அளவுக்கு மேலே வந்து சொட்டிகளை அடைப்பை ஏற்படுத்தும், அப்படி அடைப்பு ஏற்படுத்ததை நம்ம எப்படி ஆரம்பத்தில் சரி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். உதாரணம் பார்த்திங்கன்னா நம்ம இயற்பியல் பண்புகளில், நீரினுடைய இயற்பியல் பண்புகளில் கரைந்திருக்கக்கூடிய உப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 100க்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சொட்டிகளை அடைப்பை ஏற்படுத்தும். நீரினுடைய கார அமிலத்தன்மை 7.5 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் அடைப்புகள் அதிகமாக இருக்கும். நீரில் வந்து கரைஞ்சிருந்துச்சுன்னா கரைஞ்சிடக்கூடிய உப்புகள் இது அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து நம்ம அதிகமான அடைப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா 2000க்கு மேலே இருக்கும் டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 2000 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் வந்து வாய்ப்பு அடைப்புகளை ஏற்படுத்தும். மேங்கனைஸுடைய அளவு 1.5க்கு மேலேயும் இரும்புடைய அளவு 1.5க்கு மேலே இருந்துச்சுன்னா அதனுடைய அடைப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து 2 ppm மேலே இருந்துச்சுன்னா அதில் வாய்ப்பு ஏற்படுத்தும். நீரினுடைய கடினத்தன்மை கால்சியம் கார்பனேட்னு சொல்லுவோம், அது 300க்கு மேலே இருந்துச்சுன்னா அதனுடைய அடைப்பு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம். பாக்டீரியாவுடைய பாப்புலேஷன் 50,000க்கு மேலே இருந்துச்சுன்னா அதில் அடைப்பு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு எப்பவுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரியான சூழலில் எப்படி வந்து நம்ம நீர் மேலாண்மை செய்கிறது, எப்படி சொட்டிகளுடைய அடைப்பை நீக்கிறது, இப்போ ரெண்டு வகையில் நம்ம சொட்டினுடைய அடைப்பை மேலாண்மை செய்யலாம். ஒன்று, ஆரம்பத்திலிருந்தே நம்ம வந்து நீரை பரிசோதனை பண்ணி அதில் எந்தெந்த அயனிகளாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அதை மேலாண்மை செஞ்சோம்னா ஒன்று. ரெண்டாவது, அடைப்பு வந்ததை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று. எப்பவுமே வந்து வருமுன் காப்போம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் சொட்டிகளினுடைய அடைப்பு வராமல் இருந்து ஆரம்பத்திலேருந்து பாதுகாக்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். வந்த பின்னாடி அதை வந்து சரி பண்ணுறதை விட வர்றதுக்கு முன்னாடியே அதை சரி பண்ணோம்னா அது ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த கால்சியம், மெக்னீசியம், இரும்பு, மேங்கனீஸு இது மாதிரியான அயனிகள் கார்பனேட்டு பைகார்பனேட்டு சேர்ந்து அதனுடைய கார்பனேட் பைகார்பனேட்டை மாறி இந்த சொட்டிகளில் அடைப்பை ஏற்படுத்தும். எப்பயுமே வந்து pHனுடைய அளவு அதாவது கார அமிலினுடைய அளவு 7.5 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் அதிகமான சொட்டிகளுடைய அடைப்பு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் எப்பவுமே அதிகம். அதிகமாக வந்து இப்போ ஆழ்துளை கிணறுகள் அதாவது போர்வெல் அதிகமாக நம்ம ஆழத்திலிருந்து எடுக்கிறனால அதில் இருக்கக்கூடிய உப்புகளினுடைய அளவு அதிகம். குறிப்பாக வந்து கால்சியம், மெக்னீசியம் அதாவது சுண்ணாம்பு, மெக்னீசியம், சோடியம் இதனுடைய அளவு அதிகமாக இருக்கனால இது வந்து அந்த கார்பானிக் ஆசிட்டோட இந்த அங்கக கரிமங்களோடு சேர்ந்து இது வந்து அதனுடைய கார்பனேட்டாக மாறிடுது. இப்போ தண்ணியில் கரைஞ்சி இது வர்றப்ப, இது சொட்டிகள் மூலமாக போகிறப்ப இதெல்லாம் ஃபில்டரில் வந்து ஃபில்டராக இருக்குது, அதாவது வடிகட்டியில் வடிகட்டுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா எல்லாமே நீரில் சுத்தமாக கரைஞ்சிருக்கும். ஆனால் இது அதனுடைய கார்பனேட்டாக மாறுறப்ப இது சொட்டிகளில் வந்து எப்போ படியும்னா எப்பவுமே சொட்டிகள் ஈரமாக இருந்துச்சுன்னா அதில் கார்பனேட்டு படிவுகள் ஏற்படாது. சொட்டி இப்போ தண்ணி பாயர் நிறுத்தின உடனே சொட்டிகளை வந்து காய ஆரம்பிக்கும். காய ஆரம்பிச்சுன்னா அந்த சொட்டிகளினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாமே அந்த தண்ணி வந்து இருந்து அதில் கார்பனேட் அப்படியே டெபாசிட்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஆரம்பத்துலேயே வந்து கண்டிப்பாக வந்து முழுசாக ஆகாது. ஆனால் கொஞ்சமாக ஒரு சிறு சிறு துளிகளால் சேர்ந்து ஒரு இறுதி கட்டத்தில் வந்து சொட்டிகளுடைய அடைப்பு கம்ப்ளீட்டாக இருக்குது. சொட்டிகள் மட்டும் இல்லாமல் அதனுடைய பைப் மற்றும் குழாய்கள் முழுதும் உப்பு படிகிறதுக்கான வாய்ப்புகள் எப்பவுமே அதிகம். இது அதிகமாக ஏர் கம்ப்ரஸர் பயன்படுத்தக்கூடிய ஏரியாவெலாம் பார்த்துருந்தீங்கன்னா ஏர் கம்ப்ரஸர் பைப்புகளில் இதனுடைய மிகச்சிறு மணலோடு சேர்ந்து இதனுடைய கார்பனேட்டெல்லாம் சேர்ந்து அதில் வந்து பைப்பினுடைய தண்ணியை வெளியே போக முடியாத அளவுக்கு வந்து அதில் வந்து அதிகமாக வந்து உப்பு படிஞ்சு அந்த பைப்பை அந்த குழாயை பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது. குறிப்பாக வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அன்னூர் ஏரியாவிலாம் அதிகமாக இது மாதிரியான இருக்குது. தமிழகத்தில் பரவலாக நிறைய இடங்கள்ல இருக்குது. இது ஒவ்வொரு ஆழ்துளை கிணறக்கூடிய நீரினுடைய தன்மையை பொறுத்து அதிகமாக அமையுது. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம இரும்பு, மேங்கனீஸு, சுண்ணாம்பு இதுதான் வந்து அதிகமாக வந்து இன்றைக்கி அதனுடைய எதிரணிகளோடு சேர்ந்து இன்றைக்கி வந்து அதிகமான பாதிப்பு ஏற்படுத்துது. இந்த மாதிரி சூழலில் எதெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நீரில் பைகார்பனேட்டினுடைய அளவு 2 மில்லி ஈக்வலண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது. கார அமிலத்தன்மை வந்து 7.5 மேலே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சூழல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதில் அடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு எப்பவுமே அதிகம். இந்த சுண்ணாம்புனுடைய அளவு 2-3 மில்லி ஈக்வலண்ட்டுக்கு அதிகமாக போயிடக்கூடாது. மில்லி ஈக்வலண்ட் பர் லிட்டருக்கு அதிகமாக போயிடக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து மேலாண்மை முறை எடுக்கணும். இந்த மாதிரி சுண்ணாம்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இடங்களில் பாஸ்பாரிக் ஆசிட்டோ அல்லது மற்ற பாஸ்பரஸ் மணிச்சத்து உரங்களையோ வந்து சொட்டு நீரில் விடக்கூடாது. அப்படி விட்டால் வந்து அது சொட்டிகளில் அடைச்சிக்கும். அது மட்டும் இல்லாமல் சல்ஃபைடு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த சல்ஃபைடு வந்து மேங்கனீஸோடு சேர்ந்து அல்லது இரும்போடு சேர்ந்து அது மேங்கனீஸ் சல்ஃபைடாகவோ அல்லது இரும்பு சல்ஃபைடாகவோ வந்து சொட்டிகளில் போய் வந்து அடைச்சிக்கும். அதுக்கு வந்து ஆசிட் ட்ரீட்மெண்ட்டு அமிலத்தை வந்து பாய்ச்சி அமிலத்தோடு கலந்து பண்ணுறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து இந்த நம்ம பாசன நீரில் வந்து இந்த சல்ஃபைடினுடைய அளவு 0.1 ppm இதை விட நம்ம அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் பாக்டீரியா வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு குளோரினேஷன் அதான் சொல்லுவோம். குளோரைடை வந்து நம்ம கால்சியம் ஹைப்பில் கூட சோடியம் ஹைப்பில் கூட வச்சு இது குளோரினேஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த குளோரினேஷன் பண்ணோம்னா இந்த மேங்கனீஸோடு சேர்ந்து சல்ஃபேட் சேர்ந்து வரக்கூடிய இதுகளை வந்து நம்ம வந்து சிறப்பாக கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது ஒன்று வேதியியல் முறையில் வரக்கூடிய அயனிகள், ரெண்டாவது வந்து உயிரியல் மூலமாக வரக்கூடிய இந்த பாக்டீரியா அப்புறம் பாசி இதெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அப்போ இதுக்கு வந்து ரெண்டு இந்த மேலாண்மை செய்யணும்னா என்ன மாதிரியான முறைகள் இருக்குது? ஒன்று ரெண்டு வந்து ஒன்று அமில முறை, ஒன்று ஆசிட் ட்ரீட்மெண்ட் சொல்கிறோம். இது வந்து கிடைக்கக்கூடிய அமிலங்கள் மூலமாக வந்து மேலாண்மை செய்யுது. ரெண்டாவது வந்து குளோரினேஷன், அதாவது இந்த சோடியம் ஹைப்போ குளோரைடு அல்லது கால்சியம் ஹைப்போ குளோரைடை வச்சு நம்ம நீரில் வந்து மேலாண்மை செய்யுது. முதல் முறையாக வந்து நம்ம அமில முறையில் எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு கிடைக்கக்கூடிய கமர்ஷியலாக பொதுவாகவே கடைகளில் நிறைய அமிலங்கள் கிடைக்குது. அதில் குறிப்பாக வந்து சல்பூரிக் அமிலம், பாஸ்பாரிக் அமிலம், ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இந்த மூணு அமிலங்கள் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இதில் இந்த சல்பூரிக் அமிலமும் பாஸ்பாரிக் அமிலமும் அதிகமாக பயன்படுத்துறதில்ல. பாஸ்பாரிக் அமிலத்தை பண்ணணும்னு சொல்லால் கூட நம்ம பாஸ்பாரிக் எல்லா இடங்களையும் பாஸ்பாரிக் அமிலத்தை பயன்படுத்த முடியாது. ஏன்னா சல்பூரிக் அமிலம் வந்து அரிப்புத்தன்மை மிக அதிகமாக உள்ள சல்பூரிக் அமிலம். பாஸ்பாரிக் அமிலம் நீரினுடைய பாசனத்தில் சுண்ணாம்பு அதிகமாக இருந்துச்சுன்னா 50 ppm மேலே இருந்துச்சுன்னா அந்த பாஸ்பாரிக் அமிலத்தை பயன்படுத்தும். ஏன்னா கால்சியம் பாஸ்பேட்டாக அதே வந்து சொட்டியில் அடைச்சிக்கும். அதனால் வந்து நம்ம இறுதியாக இருக்கக்கூடியது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் மட்டும்தான். இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம சொட்டிகளுடைய அடைப்பை நீக்கலாம். எப்பவுமே வந்து எந்த விவசாயிகளும் சரி அதை பயன்படுத்துறவங்களும் சரி எப்பவுமே வந்து அமிலத்தை தான் தண்ணியில் வந்து கலக்கணும். என்றைக்கும் அமிலத்துக்குள்ளே தண்ணியை ஊற்றிடக்கூடாது. அமிலத்தை வந்து தண்ணிக்குள்ளே ஊற்றினால்தான் அது வந்து ஈஸியாக வந்து கரைஞ்சி போகும். தண்ணியை வந்து அமிலத்துக்குள்ளே ஊற்றினா அது வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப பாதுகாப்பாக பயன்படுத்தணும். இது எப்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதில். அதனால் இதில் ரெண்டு முறையில் பண்ணலாம். ஒன்று தொடர்ந்து வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம எப்போல்லாம் தண்ணி பாய்க்கிறோமோ அப்போல்லாம் வந்து அமிலத்தை பயன்படுத்துறது. ரெண்டாவது வந்து அது நம்ம எங்கேயெல்லாம் வந்து அதிகமாக வந்து சொட்டி அடைச்சிருக்குதோ அல்லது பைப்பில் அடைச்சிருக்குதோ உப்பு அடைச்சிருக்குதோ அதுக்கு அதிகமான அளவு கான்சன்ட்ரேஷனில் பயன்படுத்து. இந்த ரெண்டு முறையில் பயன்படுத்தலாம். முதல் முறையில் வந்து அதனுடைய நீரினுடைய கார அமிலத்தன்மை 6.5-7 இருந்துச்சுன்னா இந்த தொடர்ந்து நம்ம ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை பயன்படுத்தலாம். அது வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு சிறிய அளவில் வந்து நம்ம பேராசிரியர்களோ அல்லது வந்து வேளாண்மைத்தினுடைய அறிஞர்களோடவோ கண்டிப்பாக அவங்களுடைய கவனம் தேவைப்படும். அவங்கள நம்ம பல்கலைக்கழகத்தையோ அல்லது வந்து வேளாண்மைத்துறையோ நம்ம கலந்து ஆலோசித்து அதுக்கு நீங்கள் ஒரு பொதுவாக வந்து 1 ஏக்கர் அல்லது 1 ஹெக்டரில் எவ்வளோ அளவு தண்ணி உங்களுக்கு கொள்ளும், அதுக்கு எவ்வளோ அமிலம் தேவைப்படும், அந்த ஒவ்வொரு பேட்சுக்கும் எவ்வளோ அமிலம் நம்ம வந்து விடணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கலந்து ஆலோசித்து ஒரு கணக்கீடு செஞ்சு அதுக்கு பின்னாடி நம்ம ஆசிட் ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா சிறப்பாக இருக்கும். அல்லது சொட்டு நீர் கம்பெனிகள்லேயே வந்து நம்ம ஏற்கனவே ஒரு முறைகளை வச்சுருக்காங்க, அதையும் நீங்கள் கலந்து வச்சு நீங்கள் பண்ணலாம். ரெண்டாவது வந்து ஏற்கனவே அடைச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறது. சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நம்ம 1000 லிட்ரு தண்ணிக்கு 1 லிட்ரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், கமர்ஷியலாக கிடைக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இந்த அளவில் இருக்கிறத வந்து நம்ம வந்து பயன்படுத்தி கிட்டத்தட்ட பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். எப்பவுமே அடைச்சிருக்கக்கூடிய அடைப்பு வந்து உடனே நீங்காது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பைப்பில் நம்ம தேக்கி வச்சு இந்த அமிலத்தை வடித்தோம்னா தான் வந்து ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து பண்ணோம்னா இந்த சொட்டியில் ஏற்படக்கூடிய அடைப்பு வந்து போகும். இதுக்கும் அதே மாதிரி எவ்வளோ நம்ம பம்புனுடைய டிஸ்சார்ஜ் ரேட் எவ்வளோ, அதுக்கு எத்தனை வந்து அதை கணக்கீடு செஞ்சோன்னா அதுக்கு வந்து எத்தனை சொட்டிகள் இருக்குது, அந்த ஒவ்வொரு சொட்டிலினுடைய டிஸ்சார்ஜ் ரேட் எவ்வளோ, இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அமிலம் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கன்னு வந்து பார்த்து பண்ணோம். குறிப்பாக இதில் எவ்வளோனா ஒரு அதனுடைய கார அமிலத்தன்மை வந்து 4 பக்கமாக இருக்கணும். அந்த 4 பக்கமாக கொண்டு வரக்கு எவ்வளோ அமிலம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். பொதுவாக வந்து இந்த மாதிரி அமிலம் நம்ம பண்ணுறோமே அதில் வந்து பயிர் மேலே பாதிப்பு ஏற்படுத்துமா, கண்டிப்பாக வந்து பையனுடைய வேருக்கு பக்கத்தில் தான் பாதிப்பு ஏற்படுறதுக்கு அதிகம். அதனால தான் வேருக்கு எப்பவுமே வந்து மண்ணுக்கு வந்து அதிகமான இந்த இதெல்லாம் வந்து சரி பண்ணுறக்கான தன்மை வந்து மண்ணுக்கு அதிகமாக இருக்குது. இருந்தாலும் பயிருக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதவா தான் நம்ம வந்து இந்த அமில ட்ரீட்மெண்ட் வந்து செய்யணும். ரெண்டாவது வந்து குளோரினேஷன் அப்படிங்கிற முறை. எங்கெல்லாம் வந்து நம்ம சர்ஃபேஸ் வாட்டர், அதாவது வந்து மேற்பரப்பு நீர்கள்லாம் இருக்கும், உதாரணமாக கால்வாய் பாசனம், ஏரி பாசனம் இங்கெல்லாம் இருக்கும், அங்கேருந்து வரதெல்லாம் வந்து நம்ம பாக்டீரியா பாசி இதாக இருக்கணும் வாய்ப்புகள் அதிகம். இதை நம்ம அகற்றணும் அப்படின்னா குளோரினேஷன் அப்படிங்கிற முறைக்கு போகிறோம். அதாவது சோடியம் ஹைப்போ குளோரைடு அல்லது கால்சியம் ஹைப்போ குளோரைடு ரெண்டு இருக்குது. இதில் வந்து நம்ம பொதுவாக வந்து இந்த சோடியம் ஹைப்போ குளோரைடில் வந்து குளோரின் வந்து 10% இருக்குது, அல்லது கால்சியம் ஹைப்போ குளோரைடை நம்ம பயன்படுத்தலாம். எங்கெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தணுமோ அதெல்லாம் ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். குளோரினை வந்து தண்ணிக்குள்ளே நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஹைப்போ குளோரஸ் ஆசிடாக மாறி அதுலேருந்து குளோரின் வந்து அந்த கிருமிகளெல்லாம் வந்து சாகடிச்சிடும். இதுக்காக தான் நம்ம வந்து குளோரினேஷனை பண்ணுறோம். இந்த குளோரினேஷன் வந்து மூணு முறையில் பண்ணலாம். ஒன்று வந்து தொடர்ந்து நம்ம பண்ணுறது, ரெண்டாவது வந்து விட்டு விட்டு அதாவது ஒவ்வொரு இன்டர்வல் கொடுத்து நம்ம பண்ணுறது, மூணாவது சூப்பர் குளோரினேஷன் அதாவது ரொம்ப அதிக அளவில் குளோரின் பண்ணுறது. இந்த மூணு முறையில் பண்ணலாம். இந்த கண்டினியூஸாக நம்ம வந்து தொடர்ந்து இடுற முறையில் நார்மலாக வந்து ஒரு பிபிஎம் அளவுக்கு குளோரினை 5-10 ppm வரைக்கும் நம்ம அடாப்ட் பண்ணலாம். இதை வந்து தொடர்ந்து ஒவ்வொரு முறை நான் தண்ணி பாய்ச்சிறப்ப அந்த குளோரினேஷன் பண்ணோம்னா இதுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அல்லது ஒரு 10-20 ppm அளவுக்கு ஒரு அரை மணி நேரம் மட்டும் நம்ம வந்து பாசன நீரோட கலந்துட்டு அப்புறம் திரும்ப நிறுத்திடுறேன். மூன்றாவது வந்து மிக அடர்ந்த அதாவது 500 ppm அளவுக்கு வந்து பண்ணி 24 மணி நேரம் பைப்பில் தேய்க்கி வச்சு அப்புறம் வந்து நம்ம திரும்ப வந்து நீர் பாய்க்கிறது. இந்த மாதிரி ஒரு 3 முறைகளில் நம்ம வந்து குளோரினேஷன் பண்ணலாம். முதல்ல வந்து கார்மேட் பைகார்மேட் மற்ற நேர் அயனிகளும் சேர்ந்து எப்படி அதை நிர்மூலம் பண்ணுறது, ரெண்டாவதாக வந்து உயிர்கள் அதாவது பாக்டீரியா இந்த பாசி இதையெல்லாம் வந்து இதனுடைய மூலமாக அடைப்பு ஏற்படுச்சுன்னா எப்படி குளோரினேஷன் பண்ணுறது இதெல்லாம் நம்ம பற்றி பார்த்தோம். இப்போ குறிப்பாக வந்து சுருக்கமாக எப்படி நம்ம சொல்ல போகிறோம்னா, இரும்புனால் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து சிட்ரிக் ஆசிட்டு 1% குறைவான அளவுள்ள சிட்ரிக் ஆசிட்டை வச்சு அதை வந்து பைப்பில் 24-48 மணி நேரத்துக்கு அதை தேய்க்க வச்சு அதை பண்ணோம்னா அந்த இரும்பனுடைய வீழ்படிவுகள் அதிலேருந்து போகிறக்கான வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது இந்த மேங்கனீஸ்னால் வரக்கூடிய ப்ரெசிபிடேட்டை வந்து 1 ppm குளோரின் கலந்து நீரில் வந்து பண்ணுறப்ப இதனுடைய மேங்கனீஸுடைய ப்ரெசிபிடேட்டுகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து இந்த சல்ஃபைடு அதிகமாக இருந்துச்சுன்னா குளோரினேஷன் மூலமாக அல்ல ஆசிட் ட்ரீட்மெண்ட் இல்லை குளோரினேஷன் மூலமாக குறைஞ்சபட்சம் 1 ppm ஃப்ரீ குளோரின் இருக்கிற மாதிரி பார்த்துக்கினா 30-60 நிமிஷம் அந்த குளோரினை வச்சுருந்தோம்னா இந்த சல்ஃபைட்னால் வரக்கூடிய பாதிப்புகள் குறையும். இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சொட்டிகளில் வந்து என்ன மாதிரியான அடைப்பு ஏற்படுது, அதுக்கான காரணங்கள் என்னென்ன, எந்தெந்த அயனிகள் எந்த அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே வந்து இதன் அடைப்புகள் ஏற்படுற வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு, வேதியியல் அயனிகள் எப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அடைப்புகள் எப்படி நீக்கிறது, உயிர்கள் எப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி நீக்கிறது அப்படிங்கிற சுருக்கமாக பார்த்தோம். இந்த அமில முறையும் குளோரினேஷன் முறையும் குறிப்பாக வந்து நம்ம விஞ்ஞானியுடைய உதவியோடு நீங்கள் பயன்படுத்தினா இன்னும் சிறப்பாக இருக்கும். அது சொட்டு நீர் பாசனம் அமைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்காங்க, அவங்களோட கலந்து அளவுச்சு பயிர்களுக்கும் மண்ணுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாதவாறு நீங்கள் வந்து இந்த சொட்டிகளினுடைய அடைப்பை நீக்கி அல்லது தகுந்த குறைந்த அளவில் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் வந்து இதை கவனமாக பண்ணோம்னா இந்த சொட்டிகளில் அடைப்பு வராமல் பாதுகாக்கலாம். அப்போ இந்த மாதிரி மேற்சொன்ன முறைகளை வந்து கடைப்பிடித்து நீங்கள் சொட்டிகளினுடைய அடைப்பு வராமல் பாதுகாத்து உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறீர்கள். வாழ்த்துக்கள், வணக்கம்.